நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. இன்று முதல் நமது பண்பலையில ஒரு சிறப்பு நிகழ்ச்சி தொடங்கப்பட உள்ளது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுதான் உளவே உயிர். ஏர்முனைக்கு நேரிங்க எதுவும் இல்லை என்ற வாக்கியத்திற்கு இணங்க, உளவு தொழிலை விட மகிமையான தொழில் இந்த உலகில் எதுவும் இல்லை. உலகில் எந்த தொழில் செய்தாலும் உளவு தொழில் போல சிறந்த தொழில் எதுவுமே கிடையாது. குறிப்பாக இந்தியாவில் சங்க காலம் தொடங்கி இன்று வரை வளர்ச்சி கொடுக்கும் தொழில் வந்து உளவு தொழில் மட்டும்தாங்க. இந்த உளவு தொழிலை வேளாண்மை என்றும் விவசாயம் என்றும் அழைப்பார்கள். இவ்வாறான உளவு தொழிலின் சிறப்புகளை படிப்படியாக நமது பண்பலையில் கேட்கலாம். உளவு இல்லையெனில் உணவில்லை என்பது போலவே விவசாயிகள் சேற்றில் கை வைக்காமல் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது. விவசாயிகள் நெல்லை விதைக்காவிட்டால் நாம் உணவு உண்ண முடியாது. நம் உணவு சங்கிலியின் ஆரம்பமானது விவசாயம்தான். இந்தியாவில் கிராமப்புற மக்கள் அதிகப்படியாக விவசாய தொழிலையே மேற்கொண்டு வருகின்றனர். அவர்கள் செய்யும் இந்த விவசாய தொழில்கள் மூலமாகத்தான் நாம் அனைவரும் இன்று ஆரோக்கியமான உணவை உட்கொண்டு வருகிறோம். வள்ளுவர் மட்டுமின்றி ஔவையாரும் உளவு தொழிலின் சிறப்புகளை கூறியுள்ளார். அவர் கூறியது, உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர். அதாவது உளவு தொழிலுக்கு ஒப்பான தொழில் இவ்வுலகில் எதுவும் இல்லை. அரச சபையில் தொழில் செய்பவருக்கு கூட ஓய்வு உண்டு, ஆனால் உளவு தொழில் செய்பவர்களுக்கு ஓய்வே கிடையாது. அவர்கள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டேதான் இருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் வரம்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோள் உயர்வான், கோள் உயர கோன் உயர்வான் என உளவு தொழிலின் மகிமை உயர்ந்து கொண்டேதான் போகிறது. கம்பர் போன்ற பல புலவர்களும் உளவு தொழிலின் சிறப்புகளை கூறியுள்ளார்கள். இவ்வாறு ஆரம்ப காலத்திலிருந்து உளவு தொழிலுக்கென்று ஒரு தனி சிறப்புகள் உண்டு. இன்றைய காலத்தில் அதிகப்படியான ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், மருந்துகள் போன்ற பல்வேறு வகையான செயற்கை மருந்துகளை பயன்படுத்துவதனால் மண் கூட மலட்டுத்தன்மையாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு வகையான நோய்களும் ஏற்படுகின்றன. இவை அனைத்தையும் தடுக்கும் விதமாக புதுக்கோட்டை குடுமியான்மலை வேளாண் ஆராய்ச்சி நிலையமும் புதுகை பண்பலை சமுதாய வானொலியும் இணைந்து வழங்கக்கூடிய நிகழ்ச்சிதான் இந்த உளவே உயிர். இந்த நிகழ்ச்சியினை சிறப்பிக்கும் வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் நக்கீரன் அவர்கள் இயற்கை வேளாண்மை ஒரு அறிமுகம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை 91.2 மெகாஹெட் சமுதாய வானொலி நேயர்களுக்கு இனிய வணக்கம். நாம் இன்று இயற்கை வேளாண்மை ஓர் அறிமுகம் செய்யக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். உளவே உயிர், ஏன் உளவே உயிர் என்கின்ற ஒரு கேள்வி நம்முள் இங்கே எழுகிறது. உழவர் இல்லையெனில் இங்கே உயிர்கள் யாரும் கிடையாது. ஆக அனைவருக்கும் உணவு கொடுத்து அனைவரையும் நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பு வந்து நமது விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் இங்கே இருக்கிறது. ஸோ அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1960 முன்பு நாம் பார்த்தோம் என்றால் 3 நேரம் சாப்பிடுவதற்கான உணவு நம்மளிடம் கிடையாது. அந்த உணவு இல்லா பற்றாக்குறையின் பொழுது என்ன நடந்தது என்றால், ஒரு நாளைக்கு 1 நேரம் சாப்பாடு கிடைப்பதே பெரிய ஒரு அரிதான ஒரு பொருளாக இருந்தது. அதற்கு அடுத்து 2 நேரம் கிடைத்தது ஒரு பெரிய அரிதாக ஒரு இன்று. ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் 1960 பின்பு நாம் பார்த்தோம் என்றால், பசுமை புரட்சிக்கு பின்பு நாம் இன்று உணவு உற்பத்தியில் மிக அதிக அளவில் உணவு உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உணவு உற்பத்தியை பல்வேறு நாடுகளுக்கு நாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஏற்றுமதி செய்வதற்கு என்ன காரணம், எவ்வாறு இதை ஏற்றுமதி செய்வதற்கு, அதாவது உணவு பற்றாக்குறை நிலையில் இருந்து உணவை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு ஒரு நாடு இந்தியா வந்து இன்றைக்கி ஒரு முன்னோடி நாடாக இருக்குது அப்படின்னா, இது எதனால காரணம், எப்படி இந்த நிலைக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இதற்கு முன்பு முந்தைய காலங்களில் மாதம் மும்மாரி மழை பெய்து கொண்டிருந்தாலும் நம்மளுக்கு போதுமான அளவு சரியான அதிக மகசூலை கொடுக்கக்கூடிய ஒட்டு ரகங்களும் நம்மளே இல்லாமல் இருந்தது. பாரம்பரிய ரகங்களை மட்டும் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த பாரம்பரிய ரகங்களை பயன்படுத்துவது வந்து நீண்ட காலம் இருக்கக்கூடிய பயிர் ரகங்கள். உதாரணத்திற்கு 4-5 மாதம் கழித்தே நெல் அறுவடை செய்யக்கூடிய ரகங்கள் நம்மிடம் இருந்தது. ஆனால் இந்த பசுமை புரட்சியின் போது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் அவருடைய சீரிய முயற்சியின் காரணமாக இந்த பசுமை புரட்சியானது நம்மளுடைய அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த பசுமை புரட்சியினால் ஒட்டு ரகங்கள், நல்ல உயர் விளைச்சல் ரகங்கள் நெல் மற்றும் கோதுமையில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த நெல் மற்றும் கோதுமையில் அறிமுகப்படுத்தப்படும் பொழுது நாம் 3 நேரம் எதற்காக எவ்வாறு நாம் உணவு உட்கொள்ள முடிந்தது என்பதை பார்த்தோம் என்றால், அன்றைய சூழலில் நம்மளுக்கு தேவை உணவு. அந்த உணவு பற்றாக்குறையை நீக்குவதற்காக மிக அதிகமான அளவில் நாம் ரசாயன உரங்களை நாம் பயன்படுத்தினோம். இந்த ரசாயன உரங்களுக்கு அடுத்தபடியாக நாம் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தினோம், பூஞ்சணக்கொல்லிகளை பயன்படுத்தி கொண்டு வந்திருந்தோம், மற்றும் நோய் எதிர்ப்பு தன்மை கொண்ட ரகங்கள் பயன்பாடுகள் வந்து மிக கம்மியாக இருந்தது. இவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை அதிகப்படியாக அனைவருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கில் இந்த பூச்சிக்கொல்லிகள், ரசாயன உரங்கள் இந்த எல்லாத்தையும் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். அந்த பயன்படுத்தின ஒரு காரணத்தினால் நம்மளுக்கு அதிகமான மகசூல் கிடைத்தது. அனைவரும் நன்கு உணவு உட்கொள்ள முடிந்த ஒரு சூழலுக்கு நாம் வந்தோம். ஆனால் இன்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால், உதாரணத்திற்கு பார்த்தால் இன்று மகளிர் மத்தியில் இருக்கக்கூடிய மார்பக புற்றுநோய் மிக அதிகமான அளவில் சமீப காலமாக அதிகமாக போய்கொண்டே இருக்கிறது. இரண்டாவது, சிறிய குழந்தைகளிலிருந்து பெரிய குழந்தைகள் வரை அவர்களுக்கும் இன்று புற்றுநோய்கள் பல்வேறு விதமாக அதிகமாக காணப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்று நாம் சற்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, ஒருவேளை நாம் நம்முடைய இயற்கை சூழலை விட்டு நாம் மாறிவிட்டோமா, அல்லது நாம் செய்த நம்முடைய தாத்தாக்களும் நம்முடைய பாரம்பரியமாக செய்த ஒரு விவசாய முறைகளை நாம் கைதவறி விட்டுவிட்டோமா என்பதை சற்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதுவுமே ஒரு காரணமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் நம்முள் தோன்றுகிறது. அப்படி இருக்கும் பொழுது இதை எவ்வாறு நாம் மீண்டும் நம்முடைய சூழலை அல்லது சமூக சூழலை நாம் எவ்வாறு நல்ல முறையில் எடுத்து கொண்டு வர முடியும் என்கின்ற ஒரு கேள்வி நம்முன் வைக்கப்படும் பொழுது நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்படுகிறோம். உதாரணத்திற்கு இன்று ஒவ்வொருவருக்கும் நஞ்சில்லா உணவு கிடைக்க வேண்டும். அந்த நஞ்சில்லா உணவை கிடைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இன்று விவசாய முறையை நாம் எடுத்துக்கொள்வோமானால் இயற்கை விவசாயிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், அங்கக வேளாண்மையில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகள் இருக்கிறார்கள். அங்கக வேளாண்மையும் இயற்கை வேளாண்மைக்கும் இடைப்பட்டவாறு இரண்டையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாய பெருமக்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக ஒருங்கிணைந்த பண்ணைய மேலாண்மையின்படி விவசாயம் செய்யக்கூடிய பெருமக்கள் இருக்கிறார்கள். அதற்கு அடுத்து 4வது முறை பார்த்தோம் என்றால், அதிகமான உரத்தையும் அதிகமான பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தி அதிக விளைச்சலை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு, ஒரு பெரிய ஒரு வியாபார நோக்கத்தோடு செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படையில், அந்த ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய விவசாய பெருமக்களும் இருக்கிறார்கள். ஆக இந்த நிலையில் நாம் இப்பொழுது தண்ணீர் உணவில் நாம் தன்னிறைவு அடைந்த பின்பு எல்லோருக்கும் நல்ல ஒரு சமுதாயத்திற்கு ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், சமுதாயத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு நல்லதொரு நஞ்சில்லா உணவை கொடுக்க வேண்டிய ஒரு சூழலில் விவசாய பெருமக்களும் இருக்கிறோம். இந்த விவசாய பெருமக்களை வழிநடத்தி செல்லக்கூடிய விஞ்ஞானிகளும் இங்கே இருக்கிறார்கள். ஆக இவர்கள் இருவரும் இணைந்து இந்த நிலையை மாற்றியமைக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு, மிகப்பெரிய சவாலானது நம்முள்ளே இன்று நின்று கொண்டிருக்கிறது. ஆக இந்த சவாலை நாம் எவ்வாறு நிலைநிறுத்த முடியும், அல்லது இந்த சவாலை நாம் எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்ற ஒரு பெரிய கேள்வி நம்முள் எழுகிறது. ஆக அவ்வாறு எழும்பொழுது, ஏன் இதற்கு முன்பு இந்த நோய்கள், மனிதருக்கு வரக்கூடிய நோய்கள் குறைந்திருந்தது, இன்று ஏன் அதிகமானது? அந்த ஒரு சூழலை நாம் சற்று உற்று நோக்கி பார்க்கும் பொழுது, அன்றைய சூழலில் நம் வீட்டு ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலுமே பசுமாடுகள் இருந்தது, காளை மாடுகள் இருந்தது. அந்த பசுமாடுகளும் காளை மாடுகள், ஆடுகள் போன்ற அவருடைய எச்சங்கள் அனைத்தையுமே நாம் உரமாக பயன்படுத்தினோம். அன்று செயற்கை உரங்கள் நாம் பயன்படுத்தவில்லை. அதன் பொருட்டு அனைவருமே நன்ற ஒரு ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். அந்த ஒரு சூழல் நாம் ஏன் இன்று மறுபடியும் கொண்டு வரக்கூடாது என்கின்ற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அவ்வாறு இருக்கும் பொழுது இன்று கால்நடைகளினுடைய ஆதிக்கம் மிக அதிக அளவில் எங்கும் காணோம். அதே மாதிரி இன்று இருக்கக்கூடிய தலைமுறைகள் விவசாயத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்பானது அவர்கள் மத்தியில் மிகவும் அதிகமான ஒரு உணர்வு அவர்கள் மத்தியில் வர வேண்டும். இளைஞர்கள் இங்கே விவசாயத்திற்கு வரும் பொழுது அவர்கள் இயற்கை சார்ந்த முறையில் அந்த விவசாயத்தை ஏற்படுத்தி செய்ய வேண்டும். அந்த இயற்கை சார்ந்த முறையில் உற்பத்தி செய்வதற்காக நமக்கு என்ன தேவை என்பதை பற்றி நாம் அறிய வேண்டும். உதாரணத்திற்கு, நமக்கு இயற்கை விவசாயத்திற்கோ அல்லது அங்கக வேளாண்மைக்கு மிகவும் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்றால் மண். அந்த மண் எப்பொழுது வளமாக இருக்கிறதோ அப்பொழுதுதான் மனித நலமும் நன்றாக இருக்கும். உதாரணத்திற்கு, எப்பொழுது மண் வளமாக இருக்கிறது என்கின்ற ஒரு கேள்வி நம்ம எழும்பொழுது சராசரியாக மண்ணில் இருக்கக்கூடிய அங்ககச்சத்தானது 0.5-0.6% குறைந்தது அது இருந்தால்தான் அங்கக வேளாண்மையோ அல்லது இயற்கை வேளாண்மையோ நாம் செயல்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஆக இந்த நிலையை நாம் சற்று உற்று பார்க்கும் பொழுது அகில இந்திய அளவிலே நமது மண் சராசரியாக 0.2% மட்டுமே அங்ககச்சத்து இருக்கிறது. இந்த அங்ககச்சத்துக்கள் குறையும் பொழுது என்ன நிலை ஏற்படுகின்றால் மண்ணிலே உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் வளர்வதற்கான ஒரு சூழல் அங்கே இல்லை. மண்ணில் உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிரிகள் உயிர் வாழ வேண்டுமென்றால் அதற்கு உணவு தேவை. அதற்கு எது உணவு? உணவு என்பது மண்ணில் இருக்கக்கூடிய அங்கக சத்து. இந்த அங்கக சத்து இல்லை என்றால் இந்த நுண்ணுயிரிகள் கிடையாது. நுண்ணுயிரிகளுடைய பல்நோக்கு நிலை இல்லை என்றால் நல்ல முறையில் ஒரு பயிரை நாம் உருவாக்க முடியாது. ஆக இந்த நுண்ணுயிர்களின் இனப்பெருக்கத்தை நாம் அதிகப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். ஆக இந்த நுண்ணுயிர்களை நாம் அதிகப்படுத்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? உதாரணத்திற்கு, நாம் வளர்க்கக்கூடிய பயிர்கள், அதாவது அது வந்து நெல், அதை எந்த பயிர்களை நாம் வளர்த்தாலும் சரி, அதாவது காய்கறிகளாக இருக்கலாம், நெல்லாக இருக்கலாம், அல்லது பழங்களாக இருக்கலாம், எதுவாக நாம் இருந்த போதிலும் கூட இந்த பயிர்களை நாம் வளர்ப்பதற்கு மண்ணினுடைய அங்கச்சத்தை எப்படி நாம் அதிகப்படுத்த முடியும் என்பதற்காக நாம் அன்று நமது முன்னோர்கள் பயன்படுத்தியது போல நம்ம மண்ணிலே வளரக்கூடிய பயிர்களாகிய சணப்பை, தக்கப்பூண்டு போன்றவற்றை நன்கு வளர்த்து அவற்றை மடக்கி உழவோட்டும் பொழுது மண்ணில் இந்த அங்ககச்சத்துக்கள் நிறைந்த இந்த பயிர்களானது நுண்ணுயிர்களுடைய சிதைவினால், உதாரணத்திற்கு நுண்ணுயிர்கள் வந்து பார்த்தோம் என்றால் செல்லுலேஸ் என்கின்ற நொதிகளை சுரக்கிறது, புரோட்டினேஸ் என்கின்ற நொதிகளை சுரக்கிறது. இந்த நொதிகளை சுரப்பதன் வாயிலாக மண்ணிலே மடக்கி உழவோட்டப்பட்ட இந்த பசுந்தாள் உரங்கள் அனைத்துமே சிதைவுண்டு அந்த சிதைவுண்ட இதுகளிலிருந்து வரக்கூடிய நுண்ணூட்ட சத்துக்களும் பேரூட்ட சத்துக்களும் மீண்டும் பயிர்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுகிறது. பயிர்களுக்கு கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் இதை சிதைப்பதற்காக அந்த அங்கக சத்துக்களை பயன்படுத்துவதற்காக அங்கே நுண்ணுயிர்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாகிறது. ஆக நுண்ணுயிர்களுடைய சமுதாய கூட்டமானது வளர்ந்து கொண்டே போகும் பொழுது மண்ணினுடைய தன்மை மாறுகிறது. மண்ணினுடைய தன்மை மாறும் பொழுது மண்ணினுடைய இறுக்கமானது போகிறது, மண்ணினுடைய காற்றோட்டம் அதிகப்படுத்துகிறது, மண்ணிலே நீரை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மையானது மிகவும் அதிகமாக போகிறது. இவ்வாறுடைய சூழல் இருக்கும் பொழுது காற்றோட்டம் அதிகமாகிறது, மண்ணிலே இருக்கக்கூடிய அந்த காற்றோட்டம் அதிகமாகும் பொழுது வேரோட்டம் அதிகமாகிறது, வேரோட்டம் அதிகமாகும் பொழுது வேரை சார்ந்து வாழக்கூடிய நுண்ணுயிர்களுடைய வளர்ச்சிகள் அதிகமாகிறது, இதன் வளர்ச்சி அதிகமாகும் பொழுது மேலே வளரக்கூடிய செடிகளுடைய இலைகள், பூக்கள், காய்கள் அனைத்தும் அதிகமாகிறது. இவை அதிகமாகுவதன் காரணத்தினால் நமக்கு மகசூலும் அதிகமாகிறது என்பதை நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆக நாம் மண் வளம் காக்க வேண்டுமென்றால் மண்ணிலே வாழக்கூடிய நுண்ணுயிரிகளை மிகவும் அதிகப்படுத்தி அவற்றை மீண்டும் மீண்டும் அதிகப்படுத்தும் பொழுது இயற்கை விவசாயமோ அல்லது அங்கக வேளாண்மையோ மிக ஒரு திறம்பட முறையில் நாம் செயல்படுத்த முடியும் என்பதை இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள நான் கடமைப்பட்டுள்ளேன். ஆக இந்த உயிரிகளை நாம் எங்கே பெற முடியும்? உதாரணத்திற்கு நன்மை செய்யக்கூடிய உயிர்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கிறது. உதாரணத்திற்கு அசோஸ்பைரிலம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா போன்ற நுண்ணுயிரிகள் பயன்படுத்துவதன் மூலம் மண்ணில் இருக்கக்கூடிய தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இவற்றை அதிகப்படுத்த முடியும். இவற்றை அதிகப்படுத்துவதனால் மண்ணிலே இந்த சத்துக்கள் இருக்கும், ஆனால் பயிர் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த சத்துக்கள் கிடையாது. அந்த பயிர் எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அது மாற்ற வேண்டுமென்றால் இந்த நுண்ணுயிரிகள் அவற்றை பயிர் எடுத்து கிரகிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு மாற்றக்கூடிய தன்மை இந்த நுண்ணுயிர்கள் இடத்திலே இருக்கு. ஆக பயிர் வளர்ச்சி ஊக்கியாக இந்த நுண்ணுயிர்கள் செயல்படுகிறது. இரண்டாவதாக, பயிர்களில் வரக்கூடிய நோய்கள் மற்றும் பூச்சிகளின் தாக்குதலில் இருந்து இவற்றை காப்பாற்றுவதற்காக இந்த உயிரிகள், உதாரணத்திற்கு பார்ப்போம் என்றால் நாம் பூச்சி அதிகமாக பயிர்களில் சேதத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அந்த பூச்சிகளின் பருவங்கள், புழு பருவங்கள், கூட்டு பருவங்கள் இவற்றை அழிக்கக்கூடிய தன்மை நுண்ணுயிர்களுக்கு இருக்கிறது. உதாரணமாக பிவேரியா பேசியானா, மெட்டாரைசம் அனிசோப்ளியே போன்ற நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இவை எந்தெந்த பூச்சிகள் பயிர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்துகிறதோ அந்த பூச்சிகளினுடைய முட்டை மற்றும் அதனுடைய புழுப்பருவம் கூட்டு பருவங்களில் போன்று இவை போய் செயல்பட்டு அவற்றை முற்றிலுமாக அழிக்கிறது. அது ஏன் எவ்வாறு அழிக்கிறது என்று கூறும் பொழுது, இதனுடைய முட்டை அல்லது புழுவுடைய பருவங்களை நாம் உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவற்றில் புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. இவற்றை அழிக்கக்கூடிய தன்மை இந்த நுண்ணுயிர்கள் புரதத்தை அழிப்பதற்காக புரோட்டினேஸ் என்னக்கூடிய ஒரு நொதியை சுரக்கிறது, செலுலேஸ் என்கின்ற ஒரு நொதியையும் சுரக்கிறது. இவற்றை சுரப்பதன் காரணமாக இந்த பூச்சிகள் பாதிக்கப்பட்டு அவற்றினுடைய திசுக்கள் அழிந்து அந்த திசுக்களில் இருந்து உள்ளே இருக்கக்கூடிய நொதிகள் அனைத்தும் வெளியே வந்து அவற்றை பூச்சிகள் உணவாக நுண்ணுயிர்கள் உணவாக பயன்படுத்தி அதன் மேலே வளர்ந்து அந்த பூச்சிகளுடைய இனப்பெருக்கத்தை தடுத்து நிறுத்துகிறது. மூன்றாவதாக நோய்கள், இந்த நோய்களை தடுத்து நிறுத்துவதற்காக இயற்கை முறையில் நன்மை செய்யக்கூடிய உயிரிகளாகிய உதாரணத்திற்கு மண்ணிலே வாழக்கூடிய ட்ரைகோடர்மா என்று சொல்லக்கூடிய பூசணமானது மிக அனைத்து பகுதிகளிலுமே மண்ணில் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பூசணங்களை நாம் எவ்வாறு இனப்பெருக்கம் செய்து பயன்படுத்துவது? இரண்டாவது, அந்த மண் மூலம் பரவக்கூடிய நோய்கள், அந்த மண் மூலம் பரவக்கூடிய நோய்கள் நோய்களின் வித்துக்கள் மண்ணிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லது உறக்க நிலையில் இருந்து கொண்டிருக்கும் உயிர் வாழும் கொண்டு உறக்க நிலையில் இருக்கக்கூடிய நோய் தாக்கக்கூடிய கிருமிகளை எவ்வாறு நாம் அழிப்பது? அதற்கு அழிப்பதற்காக இந்த மண்ணிலே வளரக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோமே என்றால் சூடோமோனாஸ் ஃப்ளாரசன்ஸ், சூடோமோனாஸ் ஃபியூட்டிடா, அதற்கடுத்தபடியாக பேசிலஸ் சப்டிலிஸ், பேசிலஸ் வெலிசென்சிஸ், பேசிலஸ் ஸ்பிமிலஸ் என்று பல விதமான நுண்ணுயிரிகள் பாக்டீரியாக்கள் இங்கே இருக்கிறது. இவற்றை நாம் பயன்படுத்துவதன் மூலம் இந்த பாக்டீரியாக்கள் என்ன செய்கிறது என்று பார்த்தோம் என்றால், பயிர்களுக்கு அது முதல் முறையாக பயிரினுடைய எதிர்ப்புத்தன்மையை, நோய் எதிர்ப்புத்தன்மையை தூண்டக்கூடிய வல்லமையை அதிகப்படுத்துகிறது. அந்த நோய் எதிர்ப்புத்தன்மையை தூண்டுகின்ற பொழுது அந்த பயிர்கள் பூச்சிகள் அந்த நோய்கள் தாக்கும் பொழுது கூட அந்த நோய்களின் தாக்குதலை தாக்க விடாமல் அவற்றை பாதுகாக்கிறது. இது ஒரு யுத்தி. இரண்டாவதாக, இந்த நோய் எதிர்ப்புத்தன்மையை தூண்டக்கூடிய அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய புரதங்கள் மிகவும் அதிகமான அளவில் புரதங்கள் சுரக்கப்படுகிறது. இந்த புரதங்கள் மிக அதிகமாக சுரக்கும் பொழுது பயிர்கள் தன்னைத்தானே பாதுகாப்பதோடு அல்லாமல் தனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கும் அவை தொடர்ந்து பேசிக்கொள்ளும். இதில் இருந்து தூண்டும் பொழுது என்னாகிறது என்றால், அதிலிருந்து கசியக்கூடிய வாயுக்களானது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு செடிக்கு சென்று, பக்கத்திலே எனக்கு பிரச்சனை வருகிறது, நீ தயாராக இருந்துகொள் என்று செடியும் செடியும் பேசிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த இடத்தில் அந்த அமிலங்கள், அதாவது காற்றிலே பரவக்கூடிய அந்த வாலட்டைல் ஆர்கானிக் ஆசிட்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய காம்பவுண்ட்ஸ் வந்து வெளியே வருவதன் பொருட்டு பக்கத்தில் இருக்க அனைத்து செடிகளையும் தாவரங்களையும் நோய் எதிர்ப்பு தன்மையை தாங்கக்கூடிய தன்மையை அந்த இடத்தில் அது அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை இந்த தருணத்தில் கூறுகிறேன். அதற்கு அடுத்தபடியாக, இவை பயிர்களுடைய வளர்ச்சியை மட்டும் தூண்டுவதில்லை, பயிர்களுக்காக நோய் எதிர்ப்பு தன்மை மட்டும் தூண்டுவதில்லை, மண்ணிலே வாழக்கூடிய உயிரிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய தன்மை இந்த உயிரிகளுக்கு இருக்கிறது. ஆக இந்த உயிரிகளை நாம் கட்டாயம் காக்க வேண்டும், காப்பாற்றும் ஒரு நிலையில் இருக்கிறோம். ஆக இவ்வாறு இருக்கும் பொழுது நாம் எப்பொழுதுமே இந்த உயிரிகளை வாங்குவதற்காக எங்கே செல்ல வேண்டும்? நம்ம பல்கலைக்கழகங்களுக்கு தான் போக வேண்டுமா, அல்லது வேளாண் விரிவாக்க மையங்களுக்கு போக வேண்டுமா, அல்லது கிருஷி விஞ்ஞான கேந்திராக்களுக்கு செல்ல வேண்டுமா, அல்லது விவசாய கல்லூரிகளுக்கு செல்ல வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நம்ம எழக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆக நான் என்ன சொல்கிறேன் என்றால், உங்களுக்கு தேவையான உயிரிகளை நீங்களே உற்பத்தி செய்யலாம். அந்த உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்புகளையும் அதற்குரிய பயிற்சிகளையும் நாம் கல்லூரிகளில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையான உயிர்கள், உங்கள் பயிர்களுக்கு என்னென்ன உயிர்கள் தேவையோ அவை அனைத்தையும் நீங்களே எவ்வாறு தயார் செய்ய முடியும் என்கின்ற பயிற்சிகளை நாம் கல்லூரிகளில், குடுமியான்மலை வேளாண்மை கல்லூரியில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அங்கே வந்து நீங்கள் அவற்றை எவ்வாறு நீங்களே இனப்பெருக்கம் செய்து நீங்களே எவ்வாறு பயன்படுத்துவது, அவை பயன்படுத்துவதன் மூலம் தொடர்ந்து இதை பயன்படுத்துவதனால் மண்ணின் வளத்தை காப்பதோடு அல்லாமல் மரத்தின் வளத்தை, அதாவது பயிர்களின் நலத்தையும், பயிர்கள் நலம் மட்டுமல்லாமல் மனித நலத்தையும் நாம் எவ்வாறு பேணி காக்க முடியும் என்பதை இந்த முறையில் நாம் பயிற்சியை எடுத்து நாம் நம்முடைய சமுதாயத்திற்கு நல்லதொரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நமது வரக்கூடிய பின் சந்ததியினருக்கு நல்ல ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த நிகழ்வின் மூலம் நாம் இயற்கை வேளாண்மை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியும். இயற்கை வேளாண்மை செய்வதற்கு என்னென்ன பரிசீலனைகளை பற்றி நாம் இதில் பார்க்கப் போகிறோம், இயற்கை வேளாண்மையில் ஏற்படும் பொருளாதார சவால்கள் எவ்வாறு இருக்கிறது, அவற்றை எவ்வாறு சந்தைப்படுத்துவது, சமூக உளவியல் சவால்கள் என்னென்ன இருக்கின்றது, மேலும் மேலும் இயற்கை விவசாயத்திற்கு படிப்படியாக எவ்வாறு நம்மை நாமே மாற்றிக்கொள்வது, அதன் மூலம் எவ்வாறு அதிக மகசூலை ஏற்படுத்த முடியும், இதை செய்வதன் மூலம் நீர் மேலாண்மை எவ்வாறு இயற்கை வேளாண்மைக்கு பயனுள்ளதாக இருக்கிறது, மேலும் இயற்கை வேளாண்மையில் எவ்வாறு திட்டமிட்டு இந்த மேலாண்மை யுத்திகளை எவ்வாறு நாம் செயல்படுத்த வேண்டும், அவ்வாறு செயல்படுத்துவதன் மூலம் தோட்டக்கலை பயிர்கள் மற்றும் திட்டமிடுதல் பற்றி வேளாண் பயிர்களுக்கு மட்டுமல்லாமல் தோட்டக்கலை பயிர்களையும் நாம் இந்த இயற்கை வேளாண்மை எவ்வாறு செயல்படுத்த முடியும், இந்த இயற்கை வேளாண்மை செயல்படுத்துவதன் மூலம் ஊட்டச்சத்துக்கள் எவ்வாறு பயிர்களுக்கு அதிகப்படுத்த முடியும், அதற்கு என்னென்ன யுத்திகளை நாம் கையாள வேண்டும், மேலும் ஊட்டச்சத்து மேலாண்மை, பசுந்தாள் உரங்கள் எவ்வாறு அதை சாகுபடி செய்வது, எவ்வாறு அதை பயன்படுத்துவது, அந்த நுண்ணுயிர் உரங்களை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், கனிம உரங்கள், பாரம்பரிய கூடுதல் நுண்ணூட்ட சத்துக்கள் போன்றவற்றை பயன்படுத்தி பயிர் வளர்ச்சியை எவ்வாறு இயற்கை முறையில் இயற்கை சார்ந்த விவசாயத்திற்குரிய பூச்சி விரட்டிகள் பூச்சிக்கொல்லிகளை எவ்வாறு உற்பத்தி செய்ய முடியும் என்கின்ற பல்வேறு தொழில்நுட்பங்கள் இங்கே உங்கள் மத்தியில் பண்பலை மூலம் உங்களுக்கு கருத்துக்களை பரிமாற காத்திருக்கிறார்கள். நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி அனைவரும் பயன்பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த சமுதாய வானொலி புதுகை பண்பலை 91.2 MHz இந்த அலைவரிசையில் இயங்கிக் கொண்டிருக்கும் புதுகை FM 91.2 கம்யூனிட்டி ரேடியோ இந்த நிலையத்திற்கு எனது நன்றியை உரித்தாக்கி கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை இயற்கை வேளாண்மை ஒரு அறிமுகம் குறித்து நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய புதுக்கோட்டை மாவட்டம் குடுமையான்மலை வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முதல்வர் டாக்டர் எஸ் நக்கீரன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.